If we are to understand the good news properly,
நல்ல செய்தியை நீங்கள் நல்ல விதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்,
we must first understand what the bad news was.
கெட்ட செய்தி என்ன என்பதை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது.
There are many gospels being preached in the name of Jesus Christ today.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே பலவிதமான சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
How do you know whether what you have heard is the true gospel?
நீங்கள் கேட்ட சுவிசேஷம் தான் மெய்யான சுவிசேஷமா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்?
Or how do you know whether what you have heard is only half or one third of the gospel?
அல்லது நீங்கள் கேட்ட சுவிசேஷம் பாதி சுவிசேஷமா அல்லது மூன்றிலே ஒரு பங்கை மட்டுமே கேட்டிருக்கிறீர்களா என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்?
If you don't know what is written in the word of God, then you will never know the truth.
தேவனுடைய வார்த்தையில என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாத பட்சத்திலே சத்தியம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது.
And if we see what the work was which the devil did in our first parents Adam and Eve,
நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் இவர்களிடத்திலே பிசாசு செய்த கிரியைகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும்.
If we don't understand that, then we cannot understand fully what Jesus did for us to deliver us from that.
அதே நீங்கள் அறியாத நேரத்திலே இயேசு நமக்காக என்ன செய்ய வந்தார், எதிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது.
So when we try to understand what the full gospel is,
ஆகவே பூர்ண சுவிசேஷம் சம்பூர்ண சுவிசேஷம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது,
remember the word gospel means good news.
சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
We need to understand clearly what the bad news was.
துர்ச்செய்தி என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
When we understand the bad news,
துர்ச்செய்தியை நாம் விளங்கிக் கொண்டால்
clearly
தெளிவாக,
then we can know whether the gospel we heard is really the true gospel or not.
அப்பொழுது நாம் கேட்டிருக்கிற சுவிசேஷமானது மெய்யான சுவிசேஷமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
Because it should save us from all the bad news.
ஏனென்றால் அந்த சுவிசேஷமானது துர்ச்செய்தியின் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
For example,
உதாரணமாக,
we read that the name Jesus, Matthew 1:21,
மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்திலே இயேசு என்ற பெயருக்கு
was given to Jesus because he came to save us from our sin.
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் வந்தபடியாலே தான் அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது.
Now do you know that you cannot understand that until you know what sin is.
பாவம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரட்சிப்பையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது.
Supposing you think that sin is smoking and drinking,
பாவம் என்பது புகைபிடித்தலும் குடித்தலும் மட்டும்தான் என்று நீங்கள் எண்ணினால்,
then you say Jesus came to save you from smoking and drinking.
அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இயேசு புகைபிடித்தலிலிருந்தும் குடிப்பதிலிருந்தும் தான் விடுதலையாக்க வந்தார் என்று சொல்வீர்கள்.
And then once you're saved from that, you'll think, yeah, I mean Jesus has saved me.
இந்த இரண்டு காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகி விட்டால் இயேசுதான் என்னை ரட்சித்தார் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள், நினைத்துக் கொண்டிருப்பீர்கள்.
But when we understand that sin is much more than that little thing we think,
ஆனால் இந்த இரண்டு சிறிய காரியங்களிலிருந்து இன்னும் அதிகமாக இருக்கிறதான் பாவம் என்று விளங்கிக் கொண்டால்,
then we realize that salvation is much more than some small little thing.
ரட்சிப்பு என்பது இந்த சிறு சிறு காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதை காட்டிலும் மேலான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
So salvation is being saved from sin.
ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலையாகுவதுதான்.
And for that we need to go to Genesis chapter 3 and understand it.
அதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு நாம் ஆதியாகமம் 3 அதிகாரத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது.
Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரம்.
And we need to understand here what it is that Eve did which brought sin into the world.
ஏவாள் செய்த எந்த காரியத்தின் நிமித்தமாக பாவம் இந்த உலகத்திலே வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Because only then we can understand what Jesus came to save us from.
அப்பொழுது மட்டுமே இயேசு எதிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
What is it that Eve did that brought sin into the world.
இந்த உலகத்திற்கு ஏவாள் எந்த காரியத்தை செய்தபடினாலே பாவம் பிரவேசித்தது.
I want you to see here three things.
இங்கே ஒரு சில காரியங்களை பார்க்க முடியாய்.
There were three choices that man made.
மூன்று தெரிவுகள் மனிதனுக்கு.
And that is what Jesus came to save us from.
இந்த மூன்று தெரிவுகளில் தான் தேவன் நம்மை விடுதலையாக்க முடியாய் வந்திருக்கிறார்.
Number one.
முதலாவது காரியம்.
God created man out of the dust of the earth but breathed into him and made him a living soul.
தேவன் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசிலே தம்முடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கினார்.
So man was the only one of God's creation which though he had a body that belonged to earth had a part in him that was heavenly.
சிருஷ்டிப்புகளிலே மனிதனுக்கு மட்டுமே பூமியிலிருந்து உண்டான ஒரு சரீரமும் அதே சமயத்திலே வானத்திலிருந்து பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சுவாசமும் பெற்றவனாய் இருக்கிறான்.
And we are constantly being pulled in these two directions.
இந்த இரண்டு திசைகளிலே தொடர்ந்து நாம் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
One is downward to the earth.
ஒன்று பூமியை நோக்கி இழுக்கக்கூடிய கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஈர்ப்பு.
And the other is up towards heaven.
பரத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு இழுப்பு.
Now the animals don't have that type of pull.
இந்த விலங்குகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இல்லை.
They're only pulled downwards to the earth because they're only made of the dust of the earth.
அந்த விலங்குகள் எல்லாம் பூமியினுடைய மண்ணினால உண்டாக்கப்பட்டபடினாலே அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈர்ப்பு இழுப்பு பூமியை நோக்கி தான்.
And that's why you find the animals are always occupied with earthly things.
ஆகவே தான் பூமிகள் எப்பொழுது விலங்குகள் எப்பொழுது பார்த்தாலும் பூமிக்குரிய காரியங்களிலே தலைந்திருக்கிறது.
Their face is always down on the earth.
அவருடைய முகங்களை எப்பொழுதுமே பூமியை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறது.
Now they were made of the same dust that we are made of.
நாம் எதிலிருந்து உண்டாக்கப்பட்டமோ அதே மண்ணினாலே தான் விலங்குகளும் உண்டாக்கப்பட்டன.
With this big difference that God breathed into us.
ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம், தேவன் நம்மிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார்.
He made us have a part of us that belong to him.
நம்மை எப்படி உண்டாக்கினார் என்றால் நம்மிலே உள்ள ஒரு பகுதி அவருக்கு சொந்தமான ஒன்றாக அவர் உண்டாக்கி இருக்கிறார்.
If we don't respond to that then we will become like animals.
நாம் அந்த பகுதிக்கு நாம் செவி கொடுக்காத பட்சத்திலே நாம் விலங்குகளைப் போல மாறி விடுவோம்.
And we have a choice.
நமக்கு அங்கே ஒரு தெரிவு இருக்கு.
Either we seek the earthly and become like animals.
ஒன்று நாம் பூமிக்குரிய காரியங்களை ஈர்க்கப்பட்டு விலங்குகளாக விலங்குகளைப் போலவே மாறிவிட முடியும்.
Or we respond to the upward call and become like God.
அல்லது பரத்திலிருந்து வரக்கூடிய அழைப்புக்கு பதில் சொல்லி நாம் தேவனைப் போல மாற முடியும்.
It's very important for us to understand this.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமானது.
And every day you and I are making a choice.
ஒவ்வொரு நாளிலும் நீங்களும் நானும் ஒரு தேர்ந்து கொள்ளுதலை தெரிவை நாம் முடிவெடுக்கிறோம்.
We find ourselves between these two poles.
இந்த இரண்டு ஈர்ப்புகளுக்கு இடையிலே நாம் இருக்கிறதாக உணர்கிறோம்.
When Eve stood before the tree of knowledge of good and evil which she knew God had forbidden.
தேவன் விளக்கினார் என்று அறிந்திருக்கக்கூடிய அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு முன்பாக ஏவாள் நிற்கும் பொழுது
there God was testing Eve.
அங்கே தேவன் ஏவாளை சோதிக்கிறார்.
God was testing both Adam and Eve.
ஆதாம் ஏவாள் இருவருமே தேவன் சோதித்து பார்க்கிறார்.
What are you going to choose in your life?
உங்களுடைய வாழ்க்கையில எதை நீங்கள் தேர்ந்து கொள்ள போகிறீர்கள்?
This beautiful thing I have created or me?
நான் சிருஷ்டித்த இந்த அழகான காரியமா அல்லது நானா?
That's the number one choice that Adam and Eve faced in the Garden of Eden. And that's what you and I face also every day.
ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் சந்தித்த முதலாவது தெரிந்து கொள்ள இதுதான். அதே தெரிவுகளை தான் நாமும் சந்திக்கிறோம் இப்பொழுது.
This was a beautiful tree. God could have made it a very ugly tree, but he made it a beautiful one.
இந்த மரத்தை விருட்சத்தை மிகவும் அழகாக உண்டாக்கி இருந்திருக்கிறார். அதை அசிங்கமாக உண்டாக்கி இருந்திருக்கலாம்.
God made it beautiful to test Adam and Eve. Will you choose my beautiful creation? Or will you choose me, the creator?
அழகான ஒரு சிருஷ்டிப்பை நீ தெரிந்து கொள்ள போகிறாயா அல்லது சிருஷ்டிகரை நீ தெரிந்து கொள்ள போகிறாயா என்கிறதான ஒரு தெரிவை தான் அங்கே வைத்து அவர்களை சோதிக்கிறார்.
Remember that sin did not come in the human race because of adultery or murder.
மனித வர்க்கத்துக்குள்ளாக பாவம் பிரவேசித்தது கொலையினாலேயோ அல்லது விபசாரத்தினாலேயோ அல்ல.
Sin came because man chose what was created and rejected the creator.
சிருஷ்டிகரை தள்ளி சிருஷ்டியை தெரிவு செய்தபடினாலே தான் பாவம் உள்ளே பிரவேசித்தது.
And if you make that choice in your life you are going to sin.
உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தெரிவை நீங்கள் தேர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பாவம் செய்கிறீர்கள்.
It may not be a tree today, it may be something else.
இன்றைக்கு வேண்டுமானால் அது ஒரு ஜீவ ஒரு மரமாக இல்லாம இருக்கலாம், வேறு ஒரு காரியமா இருக்கலாம்.
It may be a pretty woman.
ஒரு அழகான ஒரு ஸ்திரியாக இருக்கலாம்.
That God has created.
தேவன் சிருஷ்டித்த ஒரு ஸ்திரீ.
And God says, what are you going to choose now?
தேவன் உங்களை பார்த்து எதை தெரிந்து கொள்ள போகிறார் என்று கேட்கிறார்.
What I created or me?
தெரிவு நான் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பா அல்லது என்னையா?
You say, I want what's created.
நான் தேவன் சிஷ்யதை தெரிய போகிறேன் என்று தெரிந்து கொள்ள போகிறேன் என்று
சொன்னார். That's exactly how Adam and Eve fell into sin.
இப்படித்தான் இதே விதமாக தான் ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்தார்கள்.
See, many people don't understand that.
அநேகர் இதை விளங்கிக் கொள்வதில்லை.
Because they have such a shallow understanding of sin.
பாவம் என்பதை குறித்து ஒரு ஆழமற்ற ஒரு அறிவை தான் பெற்றிருக்கிறார்கள்.
If you don't understand what sin is, you'll never understand what it means to be saved from sin.
பாவம் என்ன என்பதை விளங்காத பட்சத்திலே பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இரட்சிப்பையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது.
Jesus came to save us from sin.
பாவத்திலிருந்து இயேசு நம்மை இரட்சிக்கும்படியாய் வந்தார்.
And here's the number one thing he came to save us from.
இங்கே நம்மை விடுதலையாக்கும்படியாக நாம் பார்த்த முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்.
All through the history of man.
மனித சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது
The sin of man has been that he's always chosen what is created more than the creator.
மனிதனுடைய பாவம் என்னவா இருந்ததென்றால் சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சிருஷ்டியை தெரிந்து கொண்டதுதான் பாவம்.
And you see the exact opposite of this when Satan came and tempted Jesus.
இயேசு வந்து பிசாசு வந்து இயேசுவை சோதிக்கும் பொழுது இதனுடைய நேர் எதிர்மாறை நாம் பார்க்கிறோம்.
See, there also and there Jesus was hungry for 40 days.
40 நாட்களாக உபவாசத்தின் நிமித்தமாக இயேசு பசியாக இருந்தார்.
And Satan offered him something created. Why don't you turn the stones into bread and satisfy your need?
சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கல்லை எடுத்து இதை ஏன் அப்பமாய் மாற்றி புசிக்க கூடாது என்று சாத்தான் இயேசுவுக்கு
சொன்னார். It was a choice between what is created and the creator.
அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வஸ்துவுக்கும் சிருஷ்டிக்கும் உள்ள மத்தியிலே தெரிவு செய்யக்கூடிய ஒரு காரியம்.
Where Eve made the wrong choice, Jesus made the right choice.
ஏவாள் அங்கே தவறான தேர்ந்து கொள்ளுதலை செய்தால் இங்கே இயேசு சரியான ஒரு தேர்வை தேர்ந்து கொண்டார்.
Jesus said, I choose the word of God by which we live, not this bread.
இந்த அப்பத்தை அல்ல தேவனுடைய வார்த்தை அதனாலே நான் பிழைக்க போகிறேன் என்று அதை தேர்ந்து கொண்டார்.
And then again the devil offered him all the things in the world and said, I can give you all of this if you bow down to me.
அதற்கு பிறகு நீ என்னை பணிந்து கொண்டால் இங்கே காண்கிற இந்த உலகத்தினுடைய மகிமைகள் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று பிசாசு சொன்னான்.
Even to Jesus the temptation was choose something earthly.
இயேசுவுக்கும் கூட வந்த சோதனை என்னவென்றால் பூமிக்குரிய ஒன்றை தேர்ந்து கொள் என்று தான் பிசாசு வந்தார்.
Not God.
தேவனை தவிர.
And even when he told him to jump off the top of the temple.
அந்த தேவாலயத்தின் மேலிருந்து குதிக்க சொன்னபொழுதும் கூட
What was the temptation?
அங்கே வந்த சோதனை என்ன?
See, if you jump off from here and the angels will protect you.
இங்கே இருந்து நீ கீழே விழும் பொழுது தூதர்கள் உன்னை வந்து தாங்குவார்கள்.
You come down like that without getting hurt. You'll get so much honor from people.
எந்த ஒரு காயமும் படாதபடி மேலிருந்து குதிக்க முடியும், ஜனங்கள் இடத்திலிருந்து உங்களுக்கு கனம் கிடைக்கும் என்று சொல்லுங்க.
Something earthly.
அங்கே பூமிக்குரிய ஒரு காரியம்.
Honor of people.
மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய கனம், நற்பெயர்.
Jesus said no.
இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
I want to say, brothers and sisters, this is the thing that will come to us every day.
சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் தினந்தோறும் நமக்கு வரக்கூடிய தெரிவுகள் இதுதான்.
And unless you make a decision once for all in your life that I'm never going to choose the created thing above the creator.
ஒரு காலம் நான் சிருஷ்டிகரை தெரிவு செய்யாதபடிக்கு சிருஷ்டியை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு முடிவை உடனடியாக நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
I will always choose the creator above the created thing.
எப்பொழுதுமே நான் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை காட்டிலும் சிருஷ்டிகரையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்ல வேண்டும்.
Then you would have understood what it means to experience the full gospel.
அப்பொழுது சம்பூர்ண சுவிசேஷம் என்ன என்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும்.
See, when Jesus spoke in Luke chapter 14.
லூக்காயின சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் இயேசு பேசுகிறார்.
Luke's gospel chapter 14.
லூக்காயின சுவிசேஷம் 14 அதிகாரம்
and verse 26.
26 வசனம்.
If anyone comes to me and does not hate his father, mother, brother, sister, wife, children, he cannot be my disciple.
யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான்.
See, father, mother, imagine telling people to reject father, mother and all and accept him.
தகப்பனையும் தாயையும் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது எப்படி இருக்கிறது?
What was he saying essentially?
அவர் இங்கே என்னதான் சொல்ல வருகிறார்?
Jesus himself taught us to honor father and mother.
தாவப்பனையும் தாயும் கனமண்ணுங்கள் என்று இயேசுவே நமக்கு கற்றுக்கொடுத்தார்.
The Bible teaches us to love our wife and children.
மனைவியையும் பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லையா?
What is he meaning here?
இங்கே அவர் எதை பொருள்படுத்தி சொல்கிறார்?
He is saying if you really want to follow me.
உண்மையாலுமே நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால்
you must not do what Adam and Eve did.
ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்களோ அதை நீ செய்ய கூடாது.
Nothing created must be more important to you than me.
என்னை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் உனக்கு முக்கியமானதாய் மாறிவிடக் கூடாது.
If your father or mother is more important to you, then sorry, you can't be my disciple.
தகப்பனும் தாயும் உனக்கு அதிக முக்கியமானவளா இருப்பார்கள் என்று சொன்னால் நீ ஒரு சிஷ்யனா இருக்க முடியாது என்று இயேசு சொல்கிறார்.
And that's the other thing we see in the Garden of Eden.
ஏதேன் தோட்டத்தில் நாம் பார்க்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
But we'll come to that in a moment.
இன்னும் ஒரு சில முன்னாடி கேட்டது
வரும். Let's look at this first.
முதலாவது இதை நாம் நோக்கி பார்ப்போம்.
To choose the creator above the created is the first step to salvation.
ரட்சிப்புக்கு முதல் படி என்னவென்றால் சிருஷ்டியை தெரிவு செய்யாதபடி சிருஷ்டிகளை தெரிவு செய்ய வேண்டும்.
We cannot be saved unless we turn around from sin.
பாவத்திலிருந்து நாம் திரும்பாத பட்சத்திலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது.
It's a great deception to be told that if you believe in Jesus you'll be saved.
இயேசுவை விசுவாசி அது மட்டும் போதும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்வது பெரிய ஒரு வஞ்சனை.
You cannot face sin and believe in Jesus and be saved.
நீங்கள் பாவத்தையே நோக்கி பார்த்துக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட முடியாது.
That's impossible.
அது கூடாத காரியம்.
The apostles always preached repent, turn around first.
மனம் திரும்புங்கள் என்று அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். முதலாவது திரும்ப வேண்டும்.
Turn around, repentance means your mind must turn around from facing sin.
பாவத்தை நோக்கி இருப்பதிலிருந்து உங்களுடைய மனதிலே ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும். திரும்ப வேண்டும் நீங்கள்.
And until we are willing to turn around from facing sin.
பாவத்தையே நோக்கி பார்ப்பதிலிருந்து நாம் திரும்ப மனமற்றவர்களாக இருப்போமானால்
we cannot really be saved.
உண்மையாலுமே நாம் ரட்சிக்கப்படவே முடியாது.
That's what repentance is.
இதுதான் மனம் திரும்புதல்.
And that's why we need to watch see what sin is.
ஆகவே இதற்காகத்தான் பாவம் என்ன என்பதை நாம் பார்க்க
வேண்டியவர்களாக that which is created more than the creator.
சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டியை தெரிவு செய்வது முக்கியத்துவம் கொடுப்பது.
What does repentance mean?
மனம் திரும்புதல் என்றால் என்ன?
Repentance means now I'm going to choose the creator more than anything created in all of my life.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இப்பொழுதிலிருந்து நான் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த வஸ்துவை காட்டிலும் சிருஷ்டிகரையே தெரிந்து கொள்வேன் என்பதுதான்.
See what the psalmist said in Psalm 73 in verse 25.
சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்றான் என்று பாருங்கள். சங்கீதம் 73.
This is true repentance.
இதுதான் மெய்யான மனம் திரும்புதல்.
And if you can say this from your heart,
உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் இதை சொல்ல முடிந்தால்,
then you have truly repented.
உண்மையாலுமே நீங்கள் மனம் திரும்பியிருப்பீர்கள்.
And you can truly experience a full salvation.
உண்மையாலுமே பரிபூர்ண சுவிசேஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருப்பீர்கள்.
Psalm 73 verse 25.
சங்கீதம் 73:25.
The last part.
கடைசி பகுதி.
I desire nothing on earth but you, Lord.
பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே.
If Eve had said that in the Garden of Eden, she would never have sinned.
ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் இப்படி சொல்லியிருந்திருப்பாள் என்று சொன்னால் அவள் பாவம் செய்திருந்திருக்க மாட்டாள்.
Jesus said that in the wilderness when he was tempted.
இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது அவர் இப்படி சொன்னார்.
Father, I don't want bread, I want your word.
பிதாவே எனக்கு அப்பம் தேவையில்லை, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு தேவை.
I don't want the honor of man.
மனிதனுடைய கனம் எனக்கு தேவையில்லை.
I don't want all that the world offers. I want to worship you.
இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் உம்மையே ஆராதிக்க வேண்டும்.
Many people who call themselves Christians are actually disciples of Adam and Eve, not disciples of Jesus.
கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அநேகர் இயேசுக்கு அவர்கள் சீஷர்களாக இல்லை, அவர்கள் ஆதாம் ஏவாளுக்கு தான் சீஷர்களாக இருக்கிறார்கள்.
They talk about gospel, 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 but what gospel?
சுவிசேஷம், சுவிசேஷம், சுவிசேஷம் என்று பேசுகிறார்கள். என்ன சுவிசேஷம்?
And that is why they never experience in their life the victory and the joy that the New Testament talks about.
ஆகவே தான் புதிய ஏற்பாடு பேசக்கூடியதான ஜெயத்தையும் அதற்குரிய சந்தோஷத்தையும் அவர்கள் அனுபவிக்காமலே இருக்கிறார்கள்.
Let me show you a couple of verses.
ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
In the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே.
Which we are supposed to live in.
நாம் அவைகளின்படி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Philippians 4:4 says.
பிலிப்பியர் 4:4 சொல்கிறது.
Rejoice in the Lord always.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
Can you say that you are experiencing that?
இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா?
That I rejoice in the Lord always.
நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா?
Do you think that is a suggestion or do you think it's a command?
இது ஒரு ஆலோசனை என்று எண்ணுகிறீர்களா அல்லது ஒரு கட்டளை என்று எண்ணுகிறீர்களா?
First of all, do you believe that the Bible is the word of God?
முதலாவதாக இந்த வேதமானது தேவனுடைய வார்த்தை என்பதை முதலாவது விசுவாசிக்கிறீர்களா நம்புகிறீர்களா?
We all say that.
நாம் எல்லாம் சொல்லுகிறோம் அதை.
If you're a Christian, you say the Bible is the word of God.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறீர்கள்.
If you believe that, then the Bible has got no suggestions, only commands.
அப்படி நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் வேதத்திலே ஆலோசனையாக எதுவும் சொல்லப்படவில்லை, எல்லாமே கட்டளைகளாக தான் சொல்லப்பட்டிருக்கு.
Why is it most Christians, I'd say 95% of Christians cannot say, even born again believers cannot say that they are experiencing that?
ஏன் அதிகபட்சமான 95% கிறிஸ்தவர்கள், சில சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் கூட, இது என்னுடைய அனுபவமா இருக்கிறது என்று ஏன் சொல்ல முடியவில்லை?
Because they are choosing created things more than the creator.
ரட்சகரை, சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவையே அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள்.
And as long as you choose created things above the creator, you can never obey that word.
உண்டாக்கினவரை காட்டிலும் உண்டாக்கப்பட்டவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளும் வரைக்கும் நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது.
If money, which God has created, gold, is more important to you than God,
பணமோ பொன்னோ தேவனை காட்டிலும் உங்களுக்கு அதிக முக்கியத்துவமாய் இருக்குமே ஆனால்,
there are many sisters for whom gold is more important than God.
அநேக சகோதரிகளுக்கு தேவனை காட்டிலும் நகை அதிக முக்கியமானதா இருக்கிறது.
How can they rejoice in the Lord always?
எப்படி அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும்?
What if they lose all their gold? If they lose all their gold, what will happen?
அவருடைய நகை எல்லாம் தொலைந்து விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்?
They lose their joy.
தங்களுடைய சந்தோஷம் இழந்து போய்விடுகிறது.
Because their joy was not in God, their joy was in their gold.
அவளுடைய சந்தோஷம் தேவனிலே இல்லை, அவளுடைய சந்தோஷம் தங்களுடைய பொன்னிலே இருந்தது.
And a lot of men, their joy is in their bank account.
அநேக ஆண்களுக்கு அவளுடைய சந்தோஷம் வங்கியிலே இருக்கக்கூடிய பணத்திலே இருக்கிறது.
In created money,
உண்டாக்கப்பட்ட பணத்திலே இருக்கிறது சந்தோஷம்.
This is the test that comes to us.
நமக்கு வரக்கூடிய பரிசோதனை இதுதான்.
All these things are good. Money is a good thing.
நான் சொல்லுகிற இந்த காரணம் நல்லவை, நன்மையானவைகள் தான். பணம் நன்மையான காரியம்.
But when it becomes your God, then it destroys you.
ஆனால் அந்த பணமே உங்களுக்கு கடவுளாய் மாறும் என்று சொன்னால் அது உங்களை அழிக்கிறது.
All created things are supposed to be our servants.
உண்டாக்கப்பட்ட காரியங்கள், வஸ்துக்கள் எல்லாமே நமக்கு வேலைக்காரர்களாய் இருக்க வேண்டும்.
You know, when God created man,
மனிதனை தேவன் சிருஷ்டித்த பொழுது,
He said in Genesis 1:26, let them rule over everything on this earth.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்திலே இவர்கள் பூமியில் உள்ள சகலவற்றையும் ஆண்டு கொள்வார்களாக என்று ஆண்டவர் சொன்னார்.
Gold, which is on the earth, man was supposed to rule over it. That was supposed to be a servant.
இந்த தங்கம் என்பது பூமியிலே இருக்கிறது, மனிதன் அதை ஆண்டு கொள்ள வேண்டும்.
God said, let us make man and they will rule over everything on this earth.
மனிதனை நாம் உண்டாக்குவோமாக, அவர்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளட்டும் என்று சொன்னார்.
That means that nothing on this earth must rule me.
அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த பூமியிலே காணப்படுகிற எந்த ஒரு காரியமும் என்னை ஆண்டு கொள்ள கூடாது.
Anything that occupies your mind most of the time is ruling you.
எந்த காரியம் அதிகபட்சமான நேரம் உங்களுடைய மனதை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறதோ அது உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது.
That's how you know what is ruling you.
இப்படித்தான் எது உங்களை ஆக்கிரமித்து ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
You look in the mind of a businessman, he's always thinking about money. That's his god and that's what rules him.
ஒரு வியாபாரியுடைய மனதை பார்க்கும் பொழுது எப்பொழுதே பணம் 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 என்றே சிந்தித்துக் கொண்டு அதுதான் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது.
You look into the mind of a truly spiritual man.
உண்மையான ஆவிக்குரிய மனிதனுடைய மனதை பாருங்கள்.
He uses money, but he doesn't keep on thinking about it all the time.
அவன் பணத்தை பயன்படுத்துகிறான், ஆனால் எல்லா நேரங்களிலுமே பணத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதில்லை.
It's God who rules his mind.
தேவன் தான் அவனுடைய மனதை ஆண்டு கொண்டிருக்கிறார்.
But because you have not been taught what sin was, you have not experienced the true gospel.
பாவம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு போதிக்கப்படவில்லை, ஆகவே தான் மெய்யான சுவிசேஷம் என்ன என்பதை உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கு.
Now here is a verse that tells us how we can rejoice all the time.
நாம் எப்பொழுதே கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்பதை சொல்லுகிற வசனம் இங்கே இருக்கிறது.
Let me read you a verse in Psalm 16.
சங்கீதம் 16-லே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
And verse 8.
8-ஆம் வசனம்.
I have set the Lord continually before me.
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
Not created things.
உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை அல்ல.
I have set the Lord continually before me.
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
What is the result?
அதனுடைய விளைவு என்ன?
When you put the Lord and not created things in front of you all the time.
சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை அல்ல, கர்த்தரையே எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பீர்கள் ஆனால்.
The most important word there is continually.
அங்க இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னவென்றால் எப்பொழுதும், தொடர்ந்து.
Many of us put the Lord in front of us when there's trouble or a once in a while.
நம்மில் அநேகருக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம்.
But this is I've set the Lord before me continually.
ஆனால் தொடர்ந்து எப்பொழுதும் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருப்பேன் ஆனால்.
Then verse 9, my heart is glad and my tongue rejoices.
அப்படியானால் 9வது வசனத்திலே பார்க்கிறது போல என் இருதயம் பூரித்தது, என்னுடைய மகிமை கலிகூறுகிறது என்று பார்க்கிறோம்.
And my flesh will dwell securely.
என்னுடைய மாம்சமானது நம்பிக்கையோடு தங்கியிருக்கும்.
You know, this verse is quoted in Acts chapter 2.
இந்த வசனமானது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
In Acts of the Apostles chapter 2 and verse 25.
அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 25வது வசனம்.
It says this is referring to Jesus.
இது இயேசுவை காண்பிக்கிற ஒரு வசனம்.
David said this about Jesus. I have always set the Lord in my presence.
தாவீது கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று 25வது
வசனம்.
25வது வசனத்திலே வாசிக்கும்.
Verse 26, therefore my heart is glad.
அதனாலே என் இருதயம் மகிழ்ந்திருக்கிறது.
So that quotation from Psalm 15 is telling us how Jesus lived on this earth.
ஆகவே சங்கீதம் 16 லே சொல்லப்பட்ட அந்த வசனமானது இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை விளக்கக்கூடியதான ஒரு வசனம்.
He was always rejoicing because the father was in front of him all the time.
அவர் எப்பொழுதும் களி கூர்ந்தார். ஏனென்று சொன்னால் எப்பொழுதும் பிதாவானவர் அவருக்கு முன்பாக இருந்தார்.
In other words, in every situation he chose his father and not the created thing.
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து கொள்ளாதபடிக்கு பிதாவையே தெரிந்து கொண்டார்.
What does it mean to be a disciple of Jesus? That means we follow in the way Jesus went.
இயேசுவுடைய சீஷன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு எங்கே போனாரோ அதே இடங்களிலே பின்பற்றி செல்வதாக.
That means I say, Lord, I want to choose you above all created things.
ஆண்டவரே, உண்டாக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களை காட்டிலும் உண்டாக்கினவராகிய உம்மையே நான் தெரிவு செய்வேன்.
One of the great deceptions of the devil is to tell you that you'll be happy with if you have more of created things.
பிசாசுடைய ஒரு வஞ்சனை என்னவென்றால் உனக்கு உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் நிறைய சேரும் பொழுது உனக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்வதாக.
No, it's not true.
அது மெய்யல்ல.
Your happiness comes when you have more of God, not more of created.
அதிகமான தேவன் உங்களுக்குள்ளாய் வரும்பொழுது தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அல்லாமல் உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் பெருகும்போது சந்தோஷம் வருவதில்லை.
The happiest person that ever walked on this earth was Jesus Christ.
இந்த பூமியின் பரப்பிலே சந்தோஷமாய் உலகத்தில் வாழ்ந்தவர் ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
And you know why?
ஏனென்று தெரியுமா?
Because he always chose his father.
அவர் எப்பொழுதுமே பிதாவையே தெரிவு செய்தார்.
I wish we were gripped by this.
நாம் இதனாலே பற்றி பிடிக்கப்பட வேண்டாமா?
You know, I have tried through many years to study the life of Jesus.
அநேக ஆண்டுகளாக இயேசுடைய வாழ்க்கையை நான் படிக்க பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
And there's a reason for it.
அதற்கு ஒரு காரணம் உண்டு.
Because I believe he was the happiest man that ever walked on this earth.
இந்த பூமியின் பரப்பில் நடந்தவர்களிலே மிகவும் சந்தோஷமாய் இருந்தவர் ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
I want to know what is the secret of
அதனுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
I know that he was the most successful man that walked on this earth.
இந்த பூமியிலே நடந்தவர்களிலே மிகவும் வெற்றி பெற்ற ஒரு மனிதர் உண்டான்னு சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
The most successful man is not the man who made the most money or the biggest politician or king or any such thing.
அதிகமான பணம் சம்பாதித்தவரோ பெரிய அரசியல்வாதியோ அல்லது பெரிய ராஜாவோ சந்தோஷமான ஒரு நபர் அல்ல.
Jesus.
இயேசு மட்டும்.
So I want to know what is the secret of his success.
ஆகவே இயேசுனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
He was the one person who walked on this earth whom nothing could disturb. His life was always at peace.
இயேசு ஒருவருடைய வாழ்க்கை மட்டுமே முற்றிலும் இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எந்த ஒரு காரியம் அவரை தொந்தரவு செய்ய முடியவில்லை.
I find so many Christians who are disturbed by so many things.
அநேக கிறிஸ்தவர்கள் பல காரியங்களாலே அவர்கள் சலனப்படுகிறார்கள்.
All the great men in the world need to have so many security forces around them to protect them. They're always afraid.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பு நபர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் பயப்படுகிறார்கள்.
But the greatest man who walked on this earth, Jesus Christ, he did not need anybody security guards around him to protect.
ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாதுகாப்பு மக்கள் தேவையில்லாத இருந்தது.
Do you know the number of times people came to arrest Jesus Christ?
எத்தனை முறை இயேசுவை கைது செய்ய முடியாக மக்கள் வந்தார்கள் என்று தெரியுமா?
But the Bible says they could not arrest him.
ஆனாலும் அவரை கைது செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது.
He did not have any commandos around him to protect him.
அவரை பாதுகாப்பதற்காக அவரை சுற்றிலும் AK-47 வைத்த கமாண்டோக்கள் எல்லாம் இல்லை.
Let me show you two verses.
இரண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
John chapter 7 verse 30.
யோவான் 7வது அதிகாரம் 30வது வசனம்.
It says here they tried to arrest him but nobody could lay their hands on him.
யோவான் 7வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் கைபோடவில்லை.
Why couldn't they arrest him? Not because he had commandos.
அவருக்கு பாதுகாப்பு மக்கள் இருந்தபடினாலே அல்ல.
Because the Father in heaven said, this is not the time.
இது என்னுடைய வேலை அல்ல என்று பிதா பரலோகத்திலிருந்து சொன்னபடினாலே யாரும் அவரை கை பிடிக்க முடியவில்லை.
That was all.
அவ்வளவுதான்.
You know, if you walk like Jesus, your life will be like that.
இயேசு நடந்தது போலவே நீங்களும் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அதே போல இருக்க முடியும்
தெரியுமா? Nothing will be able to touch you.
எந்த ஒரு காரியம் இயேசுவை தொட முடியவில்லை.
Nothing will be able to touch you.
உங்களையும் எந்த ஒரு காரியம் தொட முடியாது.
If you live like this.
இது போல வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால்.
No sickness, no accident, no human being, nobody can touch you.
எந்த வியாதியோ எந்த விபத்தோ எந்த மனிதனோ உங்களை தொட முடியாது.
Because the Father will come there and say, "No, you can't touch him. The time has not come."
வேலை இன்னும் வராதபடினாலே நீ தொட முடியாது என்று பிதாவானவர் அங்கே வந்து கட்டளையிடுவார்.
Look at John chapter 8 verse 20.
யோவான் 8 அதிகாரம் 20 வசனத்தை பார்ப்போம்.
Again it says when he was teaching people tried to seize him but they couldn't do it because his hour had not come.
அவர் போதித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை என்று யோவான் 8:20 இலே வாசிக்கிறோம்.
And I say Lord what is the secret of this life?
ஆண்டவரே இந்த வாழ்க்கையின் ரகசியம் என்ன?
This life of perfect peace, perfect joy.
பூரண சமாதானம், பூரண சந்தோஷமுள்ள வாழ்க்கை.
No fear of anybody, no fear of circumstances, no fear of anything.
யாரை குறித்தோ எதையும் குறித்தோ சூழ்நிலை குறித்தோ பயமில்லாத ஒரு வாழ்க்கை.
Nobody can touch you, nobody can catch you.
யாரும் அவரை பிடிக்க முடியவில்லை, யாரும் அவரை தொட முடியவில்லை.
I want to know the secret of that life.
அந்த வாழ்க்கையின் ரகசியத்தை நான் விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன்.
And I see the answer.
அவருடைய பதிலை நான் பார்க்கிறேன்.
Do the opposite of what Adam and Eve did.
ஆதாம் ஏவாள் எதை செய்தார்களோ அதற்கு நேர் மாறாக நாம் செய்ய
வேண்டும். Choose the creator always.
எப்பொழுதுமே சிருஷ்டிகரையே தெரிவு செய்யுங்கள்.
Choose the creator above pretty women.
அழகான ஸ்திரீகளை பார்க்கலாம் எனக்கு சிருஷ்டியே தான் முக்கியம் என்று சொல்லுங்கள்.
When you are tempted to look and lust, choose the creator.
நீங்கள் பார்ப்பதற்கும் இச்சிப்பதற்கும் சோதிக்கப்படும் பொழுது சிருஷ்டிகரை தெரிவு செய்யுங்கள்.
When you are tempted with money, choose the creator.
பணத்தினாலே சோதிக்கப்படும் பொழுது எனக்கு சிருஷ்டிகர் தான் வேண்டும் என்று தெரிவு செய்யுங்கள்.
God will give you the best of everything on this earth.
அதே சமயத்திலே தேவன் பூமியிலே மேன்மையானதை உங்களுக்கு தருவார்.
Do you know if you choose God first, he'll give you the best of everything on this earth.
நீங்கள் தேவனை முதலாவது வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பூமியில் உள்ள மேன்மையான தேவன் உங்களுக்கு தருவார்.
That doesn't mean he'll give you a lot of money.
உடனே தேவன் நிறைய பணம் கொடுப்பார் என்று
பொருள் இல்லை. But I'll tell you honestly, a lot of money is not good for you.
நான் உங்களுக்கு நேர்மையாக சொல்கிறேன், அதிக பணம் வருவது உங்களுக்கு நன்மை பயக்காது.
Do you know who are the most spoiled children in the whole world? The children of rich people.
இந்த முழு உலகத்திலே அதிகமாய் கெட்டு போன பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் தெரியுமா? பணக்கார வீட்டு பிள்ளைகள்.
Do you know who are the best brought up children, the children of parents who have had to struggle?
சிறந்த விதத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் யார்கள் யார் தெரியுமா? போராட்டத்திலே இருந்து வளர்க்கக்கூடிய வளர்த்த பெற்றோர்கள்.
Don't envy all those rich people.
பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம்.
Their children will turn out to be useless.
அவருடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாதவர்களாய் போய்விடுவார்கள்.
Everything is they are given to them from childhood.
சிறு பிராயத்திலிருந்தே அவர்கள் கேட்கிறதெல்லாம் பெற்றோர் கொடுத்து கொண்டே இருந்தபடினால்
some of you who are struggling, your children will turn out better.
வாழ்க்கை நடத்துவதற்கே போராடி கொண்டிருக்கிறீர்களே, பணம் இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளருவார்கள்.
Don't think money is the answer.
பணம் தான் எல்லாவற்றுக்கும் பதில் என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
Choose the creator above all created things.
எல்லா உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை காட்டிலும் உண்டாக்கினவரையே சிருஷ்டிகரையே தெரிந்து கொள்ளுங்கள்.
So the bad news is that Adam and Eve chose the created things above the creator.
துர்ச்செய்தி என்னவென்றால் உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை உண்டாக்கினவரை தவிர உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை ஆதாம் ஏவாள் தெரிந்து கொண்டார்.
And the good news is Jesus can save us from that.
நல்ல செய்தி என்னவென்றால் இவிலிருந்து இயேசு நம்மை ரட்சிக்க முடியும்.
Has he saved you?
உங்களை ரட்சித்து இருக்கிறாரா?
Has he saved you from choosing created things more than the creator?
சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களையே தெரிந்து கொள்வதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரா இயேசு?
He has come to save you from that.
அதிலிருந்து விடுதலையாக்க முடிய இயேசு வந்திருக்கிறார்.
I know he saved me from that.
என்னை அதிலிருந்து ரட்சித்து இருக்கிறார்.
Has changed my life.
அதன் வாழ்க்கையை மாற்றி விட்டது.
It's made me rejoice always.
எப்பொழுதுமே சந்தோஷமுள்ளவனாய் மாற்றி இருக்கிறது.
He can do that for anybody.
உங்களுக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் இயேசுவால் செய்ய முடியும்.
The second thing I want you to see in Genesis chapter 3.
நீங்கள் பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 3 அதிகாரம்.
The second choice that Adam and Eve made.
ஆதாமும் ஏவாளும் செய்து கொண்ட இரண்டாவது தெரிவு.
Was they believed the devil's words more than God's word.
தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசுடைய வார்த்தையை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள்.
What is the first thing?
முதலாவது என்ன?
They chose the created things more than the creator.
சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவையே அதிகமாக தெரிந்து கொண்டார்கள். இரண்டாவதாக,
God said something, the devil said something, and they believed the devil, they didn't believe God.
தேவன் ஒன்றை சொல்கிறார், பிசாசு ஒன்றை சொல்கிறான். தேவனை நம்புவதை காட்டிலும் பிசாசை நம்பினார்.
God said, if you eat this tree, you'll die.
இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாவாய் என்று தேவன் சொன்னார்.
The devil said, you will not die.
பிசாசோ நீ சாக மாட்டாய் என்று சொன்னான்.
And like stupid fools, They went and believed the devil.
புத்தீனமான இந்த இருவருமே போய் பிசாசை சொல்லுகிறதை நம்பினார்கள்.
You may say, I'll never do that.
நான் ஒரு காலம் மட்டும் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம்.
You better check up.
நல்ல நீங்கள் சோதித்து பாருங்கள்.
Let me give you an example.
நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன்.
I quoted a verse not just now.
இப்போதான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொன்னேன்.
God says,
தேவன் சொல்கிறார்,
Rejoice in the Lord always, 24 hours a day, 7 days a week.
ஒரு நாளில் 24 மணி நேரங்கள், வாரத்தில் 7 நாட்களும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார்.
24 hours a day, 7 days a week, rejoice in the Lord, not in your circumstances.
ஒரு நாளில் 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாட்களும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருங்கள், சூழ்நிலைகளுக்குள்ளே அல்ல.
The devil says,
பிசாசு சொல்கிறான்,
that is not possible.
அதெல்லாம் முடியாது என்று சொல்கிறான்.
Who do you believe?
இப்போ நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்?
You tell me from your past life, whom have you believed?
உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பரிசோதித்து சொல்லுங்கள், யாரை இதுவரை நம்பி இருக்கிறீர்கள்?
If somebody looks at your life for the last one year,
கடந்த ஒரு ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையை யாராவது உற்று பார்த்தால் இருப்பார்களேயானால்,
will they say you believe the devil who says that's not possible? Or will they say you believe God who says you can do it?
முடியாது என்று சொன்ன சாத்தானை நீங்கள் நம்பினீர்கள் என்று அவர்கள் சொல்வார்களா, அல்லது முடியும் என்று சொன்ன தேவனை நம்பினீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்களா?
Philippians 4 verse 6.
பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம்.
This is God's word.
இது தேவனுடைய வார்த்தை.
It's in your Bible.
உங்களுடைய வேதத்திலேயும் அது இருக்கிறது.
Don't be anxious for anything.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள்.
That is God's word.
அது தேவனுடைய வார்த்தை.
The devil says,
பிசாசு சொல்கிறான்,
it is not possible.
அது கூடாத காரியம்.
You can't live in this world without being anxious.
கவலைப்படாமல் இந்த உலகத்திலே வாழவே முடியாது என்று பிசாசு சொல்கிறான்.
You call yourself a Christian.
உன்னை நீ கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய்.
Who have you believed all these years?
இவ்வளவு ஆண்டுகளாக யார் சொல்லுகிறதை விசுவாசித்து இருக்கிறாய், நம்பி இருக்கிறாய்?
Do you see, my dear friend, how even though you say you believe in the Bible and in Jesus, actually you're following the devil?
நான் வேதத்தை நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லியிருந்தாலும், உண்மையாலுமே யாரை நம்பியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் இப்பொழுது விளங்கிக் கொண்டீர்களா?
I'm not saying this to condemn you. No.
உங்களை குற்றப்படுத்த முடியாது, நான் சொல்லவில்லை.
I'm trying to show you how the devil has cheated you and deceived you. And I've come to save you from that.
எப்படி பிசாசு உங்களை ஏமாற்றி விட்டான், எப்படி உங்களை வஞ்சித்து விட்டான் என்பதையும் சொல்லி இதிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியாது உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன்.
I'm trying to get you to believe that God is true and the devil's a liar.
பிதா உண்மையான், தேவன் உண்மையான, உண்மையுள்ளவர், பிசாசு பொய்யன் என்பதை சொல்ல முடியாது வந்திருக்கிறேன்.
That's my job. I go around the world telling people God is true and the devil's a liar.
தேவன் உண்மையுள்ளவர், பிசாசு பொய்யன் என்பதை சொல்வதுதான் என்னுடைய வேலை. உலகம் முழுதுமாய் இதை போய் சொல்லி,
I believe this is the word of God. I don't just say it with my lips. I actually believe it and I try to live according to it.
என்னுடைய உதடுகளாலே மட்டும் சொல்லுவதில்லை, நான் உண்மையாலுமே இது தேவனுடைய வார்த்தை என்பதை நம்புகிறேன், இதன்படியே நான் வாழ நான் முயற்சிக்கிறேன்.
I believe this is how Jesus lived.
இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார் என்பதை நான் நம்புகிறேன்.
And I believe every true Christian must try to live like Jesus lived.
ஒவ்வொரு மெய்யான கிறிஸ்தவனும் இயேசு வாழ்ந்தது போலவே வாழ வேண்டும் என்பதுதான் என்று நான் நம்புகிறேன்.
From the beginning of time,
காலத்துக்கு முன்னே இருந்து,
the devil has always told man,
எப்பொழுதுமே பிசாசு மனிதனுக்கு சொன்னது என்னவென்றால்,
God's commands are impossible to obey.
தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது கூடாத காரியம்.
You don't have to take them seriously.
இந்த வார்த்தைகள் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை.
What did he tell Eve?
ஏவாளுக்கு என்ன சொன்னான்?
ஐயா, God has said you will die.
தேவன் இதை புசிக்கும் நாளிலே மரிப்பாய் என்று சொன்னா,
You don't have to take that seriously.
ஆனால் அந்த வார்த்தை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை.
Something God says, that's all.
தேவன் ஏதோ ஒன்று சொன்னார், அவ்வளவுதான், அதை சீரியஸா எடுக்க தேவையில்லை.
God has said rejoice in the Lord always. Hey, forget it man, don't take all these things seriously.
கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்கள் என்று தேவன் சொன்னாரா, அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டாம், கவலைப்பட தேவையில்லை.
God has said you should be anxious for nothing. Forget it. They don't take all these things so seriously.
ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, அதை மறந்து விடு, அதெல்லாம் சீரியஸான காரியம்
அல்ல. More than 95% of believers live by the devil's word more than God's word.
நான் சொல்லுகிறேன், 95% விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாதபடிக்கு பிசாசு சொல்கிற வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
I think 95% of people sitting here believe the devil's word more than God's word.
இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களிலே 95%னர் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசு சொல்கிறதை நம்பி கொண்டிருக்கிறீர்கள்.
Can you honestly stand up before God today and say I believe that I can rejoice in the Lord always?
நேர்மையாக எழுந்து நின்று தேவனை பார்த்து, ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன் சொல்ல முடியுமா?
Can you stand up and say I believe that I can live a life free from anxiety?
கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நான் நம்புகிறேன் என்று எழுந்து நீங்கள் சொல்ல முடியுமா?
Can you get up and say I believe Romans 6:14 that no sin can rule over me?
ரோமர் 6:14 சொல்லப்பட்டது போல எந்த பாவமும் என்னை ஆட்கொள்ளாது என்று எழுந்து சொல்ல முடியுமா?
I can show you 100 verses like that this evening.
இந்த மாலை வேளையில இது போல 100 வசனங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க முடியும்.
Ephesians 4:31.
எபேசியர் 4:31.
Put away all anger from your life.
எல்லா கோபமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க கடவுது.
Put away all anger from your life.
உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா கோபத்தையும் நீக்கி போடுங்கள்.
How many of you have done that?
உங்கள் எத்தனை பேர் இதை செய்திருக்கிறீர்கள்?
Is that in your Bible, Ephesians 4:31?
எபேசியர் 4:31 உங்களுடைய வேதத்தில் இருக்கிறது அந்த வசனம்.
What does God say?
தேவன் அங்க என்ன சொல்லி
இருக்கார்? Put away all anger.
சகலவிதமான கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
What does the devil say?
பிசாசு என்ன சொல்கிறான்?
That is not so, don't take it so seriously.
அந்த வார்த்தையை நாம் அவ்வளவு சீரியஸாய் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
God doesn't mean that.
தேவன் அப்படி பொருள்படுத்தி சொல்லவில்லை.
He means is you are human, naturally you'll be angry now and then.
நீ ஒரு மனிதன் தானே, இப்பொழுதும் அப்பொழுதுமாக கோபப்படுவது இயற்கைதான்.
Don't take all these things seriously.
இவைகளெல்லாம் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
You tell me, whom have you believed all these years?
இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் யாரை நம்பினீர்கள் என்று சொல்லுங்கள்.
Do you know how you've been listening to the devil day and night?
இரவும் பகலுமாக எப்படி நீங்கள் பிசாசுக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை பார்த்தீர்களா?
The good news is we can obey the commands of God.
நல்ல செய்தி என்னவென்றால் நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும்.
If you have not experienced it, that doesn't mean other people have not.
நீங்கள் அதை அனுபவிக்காவிட்டால் மற்றவர்களும் அதை அனுபவிக்க முடியாது என்று சொல்ல முடியாது.
You know, I came across verses like this.
இது போல வசனங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன்.
And I was honestly told God, Lord, I'm sorry. I have believed the devil's words more than your word.
நான் தேவனிடத்தில் நேர்மையாய் போய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே காட்டலாம் பிசாசு சொல்லுகிற வார்த்தையிலே தான் நான் நம்பி இருந்திருக்கிறேன் என்று நேரடியாக தேவனிடத்தில் நேர்மையாய் சொன்னேன்.
I'll tell you, God loves honest people.
தேவன் நேர்மையுள்ளவர்களை நேசிக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
If you're honest with God, He will help you.
நீங்கள் தேவனிடத்தில் நேர்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
I was honest with God.
நான் தேவனிடத்தில் நேர்மையுள்ளவனாய்
இருந்தேன். I said, Lord, I'm sorry. I believe the devil's lies more than your word.
ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். உம்முடைய வார்த்தையை காட்டலாம் பிசாசுடைய பொய்யையே நான் நம்பிக்கொண்டிருந்திருக்கிறேன்.
For more than 16 years after I was born again, I believed the devil.
ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 16 ஆண்டுகளாக பிசாசையே நம்பிக்கொண்டிருந்தேன்.
I was born again, baptized in water.
நான் மறுபடியும் பிறந்தேன். நான் ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன்.
Full time Christian worker.
முழு நேர கிறிஸ்தவ ஊழியனாய் இருந்திருக்கிறேன்.
Defeated by sin.
பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
Complaining, grumbling.
குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு.
I know there is a verse in Philippians 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது
என்று நான் அறிந்திருக்கிறேன். In verse 14.
14 வசனத்திலே பார்க்கிறோம்.
That I must do finish with all grumbling and complaining.
எல்லா முறுமுறுப்பையும் தர்க்கிப்பையும் நான் எடுத்துப்பட வேண்டும்.
All grumbling and complaining, get rid of it.
எல்லா விதமான குறை சொல்லுதல் முறுமுறுப்பை நீக்கி விட வேண்டும்.
And the devil says,
பிசாசு சொல்கிறான்,
that's not so serious.
அந்த வார்த்தை அவ்வளவு சீரியஸான வார்த்தை அல்ல.
Don't take all these things God says so serious.
தேவன் சொல்கிற அந்த வசனங்கள் எல்லாம் அவ்வளவு சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள கூடாது.
That is exactly what he told Eve.
இதையே தான் ஏவாள் இடத்திலே பிசாசு சொன்னான்.
This is the second cause of sin.
பாவத்தினுடைய இரண்டாவது காரணம் இதுதான்.
We choose to believe the devil's word more than God's word.
தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் அதிகமாக பிசாசு சொல்கிற வார்த்தையை நம்பியிருக்கிறோம்.
People who call themselves born again Christians.
மறுபடியும் நான் பிறந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற இடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
Every day they are choosing created things more than the creator.
ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சிருஷ்டியை முக்கியப்படுத்துகிறார்கள்.
Every day they believe the devil's lies more than God's word.
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் சாத்தானுடைய வார்த்தை அதிகமாக நம்புகிறார்கள்.
And they come on Sunday and praise the Lord and clap their hands and say hallelujah.
ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி பாட்டு பாடுகிறார்கள்.
What are you saying all that if you believe the devil's lies more than God's word?
தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் பிசாசை நம்பிக்கொண்டு இவைகளை சொல்வதில் என்ன பிரயோஜனம்?
You know what you need to do?
உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா?
Repent.
மனம் திரும்பு.
Turn around.
மனம் திரும்பு.
First of all, turn around from seeking the created more than the creator.
முதலாவதாக சிருஷ்டிகளை தெரிந்து கொள்ளாதபடி சிருஷ்டியை சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து கொண்டதில் மனம் திரும்புங்கள்.
Secondly, turn around from choosing the devil's words which are lies and rejecting God's word.
இரண்டாவது எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு பிசாசுடைய பொய்யை தெரிந்து கொள்கிறீர்களே அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்.
I'm not condemning any of you.
நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை.
I told you for 16 years I did like this myself. How can I condemn you? I did it myself.
நானே 16 ஆண்டுகளாக இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் எப்படி உங்களை குற்றப்படுத்த முடியும்?
But Jesus saved me.
ஆனால் இயேசு என்னை இரட்சித்தார்.
And you see, I'm like a sick man who found a who had an incurable disease.
Nan gunapadutha mudiyada oru vyadhinalai pidikkapattavanai irundhathu pola irundhen.
I went to Jesus, the doctor who healed me.
இயேசு என்கிற மருத்துவரிடத்திலே நான் சென்றேன், அவர் என்னை குணப்படுத்தி விட்டார்.
I'm just telling you that this incurable disease you have, Jesus can heal you.
உங்களுக்கு குணப்படுத்த முடியாத இந்த வியாதியிலிருந்து இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
This thing that is making your life miserable, your home life miserable.
உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பரிதாபமாக மாற்றிக் கொண்டிருக்கானே,
Jesus can save you from it.
இதிலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்க முடியும்.
If you will turn around.
நீங்கள் மட்டும் மனம் திரும்பினால்.
It doesn't mean that from tomorrow on you start rejoicing always.
உடனே நாளிலிருந்தே நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை.
Tomorrow you suddenly get victory over all sin.
திடீரென நாளைக்கே எல்லா பாவத்திலும் வெற்றி கொடுக்க போகிறது என்று சொல்லவில்லை.
Tomorrow you don't be anxious about anything.
நாளிலிருந்து எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் என்று சொல்லவில்லை.
Let it take 10 years.
10 ஆண்டுகள் கூட பிடிக்கட்டும்.
But turn around and say, Lord, from today I am at least going to believe your word.
ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே இன்றிலிருந்து முதலாவது உம்முடைய வார்த்தையை நான் நம்ப போகிறேன்.
I'm going to believe that if you have said something in your word, it is possible.
நீர் உம்முடைய வார்த்தையில் ஏதாவது ஒன்றை சொல்லி இருக்கிறீர் என்று சொன்னால் அது சாத்தியமான ஒரு காரியம் என்பதை நான் நம்ப போகிறேன் என்று சொல்லுங்கள்.
If it's not written in God's word, then I'm not interested.
தேவனுடைய வார்த்தையில் ஒன்று எழுதப்படவில்லை என்று சொன்னால் அது எனக்கு விருப்பமில்லை.
God doesn't tell me to jump over a 20-foot wall.
20 அடி மதிலையினை தாண்டு என்று தேவன் சொல்லவில்லை.
No.
இல்லை.
That's not necessary and it's not possible.
அது தேவையும் இல்லை, அது கூடாத காரியம்.
But when he says rejoice in the Lord always,
நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று அவர்
சொல்கிறார். Put away all anger.
எல்லா கோபத்தையும் நீக்கி விடுங்கள்
என்று சொல்கிறார். Be anxious for nothing.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார்.
Put away all murmuring and complaining.
குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பையும் நீக்கி விடுங்கள் என்று சொல்லும்போது,
Forgive everybody who harms you.
உங்களுக்கு தீமை செய்த எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் என்று
சொல்கிறார். Love all your enemies.
உங்கள் விரோதிகள் எல்லாரையும் நேசியுங்கள் என்று சொல்லும்போது,
I don't believe the devil who says no, you can't love certain people.
ஒரு சிலரை நீ நேசிக்க முடியாது என்று பிசாசு சொல்றானே, அதை நான் நம்புவதில்லை.
The Lord says love all your enemies and the devil says you can't love everybody.
எல்லா சத்துருக்களையும் நேசிங்கள் என்று தேவன் சொல்கிறார், ஆனால் எல்லாரையும் நீ நேசிக்க முடியாது என்று பிசாசு சொல்றான்.
And you believe the devil.
ஆனால் நீங்களோ பிசாசை நம்புகிறீர்கள்.
You know the number of Christians, I can show you, I told you at least 100 verses where people believe the devil and not God.
நான் ஏற்கனவே சொன்னது போல 100 வசனம் உங்களுக்கு காண்பிக்க முடியும் எங்கே மக்கள் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் சாத்தானை நம்புகிறாள் என்று.
I don't have time, but I just showed you a few.
அவைகள் எல்லாம் காண்பிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனால் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
That is the second mistake of Adam and Eve.
ஆதாமும் ஏவாளும் செய்த இரண்டாவது தவறு இதுதான்.
The third thing.
மூன்றாவது காரியம்.
So let's go through it. First, choosing the creator, choosing the created things more than the creator.
முதலாவது
is the root of sin.
சொன்னது என்னவென்றால், சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சிருஷ்டியை சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து கொள்வது. இரண்டாவது,
believing the devil's lie more than God's word.
தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அதிகமாக பிசாசுடைய பொய்யை நம்புவது.
And third,
மூன்றாவது,
you see in Adam,
ஆதாமிலே நாம் பார்க்கிறோம்,
seeking to please his wife more than please God.
தேவனை பிரியப்படுவதை காட்டிலும் அதிகமாக மனைவியை பிரியப்படுத்துகிற காரியம்.
She was the only other human being those days.
அந்த நாட்களிலே இருந்த மனிதர்கள் என்பது ஒருவர்தான், ஏவாள் மட்டும்தான் ஆதாமுக்கு.
So we can say seeking to please people more than to please God.
ஆகவே நாம் என்ன சொல்லலாம் என்றால், தேவனை பிரியப்படுவதை காட்டிலும் மக்களை அதிகமாக பிரியப்படுத்தக்கூடிய.
I want you to see this picture in your mind now in Eden's garden.
இப்பொழுது நீங்கள் எல்லாரும் இந்த ஏதனுடைய தோட்டத்தை மனதிலே கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள்.
This pure and holy Adam.
பரிசுத்தமான சுத்தமான ஆதாம்.
And Eve comes to him.
ஏவாள் ஆதாமை நோக்கி வருகிறாள்.
With this fruit.
இந்த பழத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள்.
And Adam knows very clearly, he heard it straight from God, don't eat that fruit.
அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்பதை தெளிவாக ஆதாம் அறிந்திருந்தான். ஏனென்றால் நேரடியாக தேவன் சொல்வதை கேட்டிருந்தான்.
His wife comes with such a sweet smile.
அருமையான ஒரு புன்முறுவலோடு கூட மனைவி வருகிறாள்.
And says, darling, this is a lovely fruit.
Anbe armiyana or kani idu palam idu.
I have already eaten it.
An yerkanave saapittu vittayen.
Don't you love me?
Ningale nenesikkavillaya?
Come on, take a little bit of this.
Konjam saapidungal.
Now Adam is a struggle.
Ippozhudhu aadamukkulle or poraattam.
Shall I please God?
An devanai priyapaduthuma?
Shall I please my wife?
Manaviyai priyapaduthuma?
Have you ever found that struggle in your life? Shall I please God or shall I please my wife?
இந்த போராட்டம் உங்க வாழ்க்கையில வரவே இல்லையா? நான் மனைவியை பிரியப்படுத்தவா அல்லது தேவனை பிரியப்படுத்தவா?
Shall I please my husband or shall I please God?
நம்முடைய கணவனை இப்பொழுது பிரியப்படுத்தவா அல்லது தேவனை பிரியப்படுத்தவா?
That started in Eden.
அது ஏதேனிலே ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டது.
And he made the wrong choice.
அங்கே ஆதாம் தவறான ஒரு தெரிவை தெரிந்து கொண்டான்.
See the result in the world today.
இன்றைக்கு அதனுடைய விளைவை பூமியிலே பாருங்கள்.
Because he chose to please a human being more than to please almighty god his creator.
சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னை சிருஷ்டித்தவரை தெரிந்து கொள்வதை பார்க்கலாம். மனிதனை பிரியப்படுத்துவதை தெரிந்து கொண்டபடினாலே.
That's why jesus said if you love father mother's wife husband anybody more than me you cannot be my disciple.
ஆகவேதான் இயேசு சொன்னார், உன்னை தாப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது என்னை காட்டிலும் அதிகமாக நேசித்தால் என்னுடைய சிஷ்யனாக இருக்க முடியாது.
If there is a single human being you want to please you are going to live in sin.
இந்த பூமியிலே ஏதோ ஒரு தனி நபரை மட்டும்தான் நான் பிரியப்படுத்த போகிறேன் என்று சொன்னாலும் நீங்கள் பாவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Jesus came to save us from that.
இயேசு இதிலிருந்து நம்மை விடுதலையாக்க ரட்சிக்க வந்திருக்கிறார்.
I thank God he's done that in my life.
இதை என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்து விட்டார். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
To the best of my knowledge.
என்னுடைய எனக்கு தெரிந்தவரை
I don't know anybody in the world I want to please more than God.
தேவனை காட்டிலும் அதிகமாக இன்னாரை பிரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு நபர் கூட என்னுடைய அறிவுபூர்வமாக யாருமே இல்லை.
If it's a choice between pleasing God and pleasing human beings my choice is clear.
இப்பொழுது எனக்கு முன்பாக இரண்டு தெரிவுகள் இருக்கிறது. ஒன்று மனிதனை பிரியப்படுத்த வேண்டும், இன்னொன்று தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் நான் தேவனை தான் பிரியப்படுத்துவேன்.
Even if it is wife children father mother brother sister anybody
அது அந்த நபருடைய மனைவியாக என்னுடைய பிள்ளைகளாக சகோதரனாக சகோதரியாக இருந்தால் யாரா இருந்தாலும் சரி.
When God's word says something
தேவனுடைய வார்த்தை ஒன்றை சொல்லும் பொழுது
and if I know if I do that I will displease some people
நான் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நிமித்தமாக ஒரு சில மக்களை நான் புண்படுத்த வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாலும்
let them be displeased
அவர்கள் இதிலே எனக்கு பிரியமில்லாமல் எனக்கு அவர் பிரியமில்லாமல் போனாலும் பரவாயில்லை.
Do you know the number of people who have left my church in Bangalore because they got offended with what I preached
நான் பிரசங்கிக்கிற காரியத்தினாலே மனம் புண்பட்ட அநேக சபை விட்டு என்னுடைய பெங்களூரில் உள்ள சபை விட்டு போனவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
I knew they would get offended.
அவர்கள் மனம் புண்படுவார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
But I say if it is God's word.
ஆனால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குமேயானால்
offended.
அவர்கள் மனத்தாங்கள் அடைவார்களானால்
they don't come to listen to me again.
மீண்டும் எனக்கு செவி கொடுக்க முடியாய் வரவில்லையானாலும்
let it be so.
அது அப்படியே ஆகட்டும்.
I would rather have only God in the meeting than a whole lot of people.
ஜனங்கள் முழுதுமாய் கூட்டத்தில் இருப்பதை காட்டிலும் தேவன் மட்டுமே கூட்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது எனக்கு போதும்.
I have never been interested in gathering numbers.
எப்பொழுதுமே நான் திரளான மக்களை சேர்க்க வேண்டும் என்கிற விருப்பமே எனக்கு இல்லை.
I have never been interested in adding numbers to our church.
உங்கள் சபைகளிலே எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பமே எனக்கு இல்லை.
In all the years that we have worked in our church in Bangalore.
பெங்களூரில் இவ்வளவு ஆண்டுகளாக நாங்கள் ஊழியம் செய்த காலத்திலே
I have said Lord
நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே
I want you to be here.
நீர் இங்கே இருக்க வேண்டும்.
If you're here, that's enough.
நீர் இருந்தால் அது போதும் ஆண்டவரே.
I don't care if everybody goes away.
எல்லாருமே போய்விட்டாலும் அது எனக்கு ஒரு கவலை இல்லை ஆண்டவரே.
Supposing all the people in my church leave because they're offended with my message.
என்னுடைய செய்தியினாலே எல்லா மக்களும் மனத்தாங்கள் அடைந்து போய்விட்டாலும்
offended with the word of God.
தேவனுடைய வார்த்தையினாலே மனத்தாங்கள் அடைந்து போய்விட்டாலும்
I say fine.
நல்லது.
Lord Jesus you and I are here that's enough.
ஆண்டவரே இயேசுவே நீரும் நானும் இங்கே சபையில் இருக்கிறோம் அது போதும்.
That is the only way to build the church.
இந்த ஒரே வழி நிமித்தமாய் தான் சபையை கட்ட முடியும்.
But if I'm afraid that rich man will get offended.
ஐயோ இந்த வார்த்தையை பேசினால் இந்த பணக்கார விசுவாசி அவர் மனத்தாங்கள் அடைந்து போய்விடுவாரோ.
That other sister will get offended.
ஐயோ இதை பேசினால் இந்த சகோதரி மனத்தாங்கள் அடைந்து விடுவார்களோ.
Then I cannot serve God.
அப்படியானால் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
Then I will serve the devil.
நான் பிசாசுக்கு தான் ஊழியம் செய்வேன்.
Galatians chapter 1 verse 10 says
Galatians 1 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Galatians chapter 1 verse 10
Galatians 1 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனம்.
If I seek to please men I cannot be the servant of Christ.
நான் மனுஷரை பிரியப்படுத்த முயற்சித்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே.
My dear brothers and sisters
நர்மையான சகோதர சகோதரிகளே
I'm challenging you to come to the highest level
நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு உன்னத நிலைக்கு நீங்கள் வரும்படியாக நான் உங்களை சவால் இடுகிறேன்.
Turn around
மனம் திரும்புங்கள்.
Turn around from seeking to please men
மனிதர்களை பிரியப்படுத்த கூடிய காரியத்திலிருந்து மனம் திரும்புங்கள்.
Man cannot help you
எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
God can do anything for you
உங்களுக்காக தேவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்.
You don't have to be afraid of any man when God is on your side
தேவன் உன் பக்கம் இருந்தால் எந்த மனிதனை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை.
Hebrews 13 says
எபிரேயர் 13 ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்
The Lord has said I'll never leave you nor forsake you.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார்.
So what do we say verse 6?
ஆகவே ஆறாம் வசனத்தில் நாம் என்ன சொல்கிறோம்?
The Lord is my helper.
கர்த்தர் எனக்கு சகாயர்.
I will not be afraid.
நான் பயப்படேன்.
What can man do to me?
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எபிரேயர் 13:6 இல் வாசிக்கிறோம்.
Those are the type of Christians God wants in India today.
இன்றைக்கு இந்திய தேசத்திலே இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார்.
Even if there are only 2 or 3 it's enough.
2 3 பேர் இருந்தாலே போதும்.
But people who do not seek to please any man.
எந்த மனிதனையும் பிரியப்படுத்த முயற்சிக்காத மக்கள்.
So let's look at these 3 mistakes that Adam and Eve made.
ஆகவே ஆதாமும் ஏவாளும் செய்த 3 தவறுகளை நாம் இப்பொழுது பார்க்கிறோம்.
They chose the created above the creator.
சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாதபடி சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை தெரிந்து
கொள்ளார்கள். They believed the devil's words instead of God's word.
தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் பிசாசுடைய வார்த்தையை நம்பினார்கள்.
Adam chose to please a human being more than to please God.
ஆதாமோ தேவனை பிரியப்படுத்துவதை பார்க்கலாம் ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதையே விரும்பினார்.
Was why they were thrown out of Eden.
ஆகவே தான் அவர்கள் ஏதேனை விட்டு விரட்டப்பட்டார்கள்.
That's why they were thrown out of paradise.
ஆகவே தான் பரதீசை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள்.
Do you want to enter paradise?
நீங்கள் அந்த பரதீசுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமா?
Do the opposite of what Adam did.
ஆதாம் செய்த இந்த காரியங்களுக்கு நேர் மாறாக செய்யுங்கள்.
That is repent.
அதுதான் மனம் திரும்புதல்.
Lord, from today onwards.
ஆண்டவரே இன்று முதல்
I will never choose a created thing more than you.
ஆண்டவரே உம்மை காட்டிலும் எந்த சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்.
You can use created things.
சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களை நீங்கள் பயன்படுத்தலாம்.
You can enjoy an ice cream.
ஐஸ்கிரீமை தாராளமாக சந்தோஷத்தோடு சாப்பிடலாம்.
You can build a good house and live in it.
அருமையான ஒரு வீட்டை கட்டி அதிலே நீங்கள் வாழலாம்.
But don't worship that house.
அதையே ஆராதிக்க வேண்டாம். உங்கள் வீட்டை ஆராதிக்க வேண்டாம்.
Don't get money in wrong ways to build that house.
அந்த வீட்டை கட்டுவதற்கு பணத்தை தவறான வழிகளில் ஈடு செய்ய வேண்டாம்.
Put God first.
தேவனை முதலாவது வையுங்கள்.
Then use these other things as your servants.
அதற்கு பிறகு இந்த மற்ற காரியங்களை உங்களுக்கு வேலைக்காரராக நிலையிலே வைத்து பயன்படுத்துங்கள்.
Secondly, from today.
இரண்டாவது,
இன்றிலிருந்து even if I don't experience things in your word immediately.
ஆண்டவரே என்னுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட காரியங்களை உடனடியாக நான் அனுபவிக்க முடியாவிட்டாலும்
from today I'm going to believe it.
நான் இன்றிருந்து அதை நம்ப போகிறேன்.
Even if I take 10 years to experience it, I'm going to start believing it from today.
அதை ஆண்டவரே அனுபவிப்பதற்கு இன்றிருந்து 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி இன்றிருந்து நான் நம்ப போகிறேன், விசுவாசிக்க போகிறேன்.
I will never believe the devil's lies anymore.
இனிமேலும் ஆண்டவரே பிசாசுனுடைய பொய்யை நான் நம்ப மாட்டேன்.
When he says sin is not serious.
பாவம் சீரியதான ஒரு காரியம் அல்ல என்று சொல்லும்பொழுது
I will believe you.
ஆண்டவரே உம்மை நான் நம்புவேன்.
And thirdly.
மூன்றாவதாக
I will never seek to please a man from today onward.
இன்றிருந்து ஆண்டவரே எந்த ஒரு மனிதனையும் நான் பிரியப்படுத்த முயற்சிக்க மாட்டேன்.
I'm willing to hurt every human being.
ஆண்டவரே எல்லா மனிதர்களும் புண்படுத்த வேண்டியது இருந்தாலும் நான் புண்படுத்துவேன்.
In order to please you.
உம்மை பிரியப்படுத்தும்படியாக.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
These are very serious issues.
இவைகளெல்லாம் மிகுந்த முக்கியமான காரியங்கள்.
I want to encourage you to turn.
நீங்கள் மனம் திரும்பும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
You don't there not 25 areas, only 3 areas.
நான் இப்பொழுது சொல்றது 25 பகுதிகள் அல்ல, மூன்றே பகுதிகளை தான் சொல்லி இருக்கிறேன்.
Lord, I want to turn around.
ஆண்டவரே இந்த மூன்று பகுதிகளிலே நான் திரும்ப போகிறேன்.
Come and be Lord of my life.
ஆண்டவரே வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இருந்துவிடும்.
Help me to remember all that I heard today.
ஆண்டவரே இன்று நான் கேட்ட எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே.
I want to turn and be a disciple of Jesus.
ஆண்டவரே நான் திரும்பி இயேசுக்கு ஒரு சிஷ்யனா இருக்க விரும்புகிறேன்.
I want to be a spiritual Christian.
ஆவியிலே நிறைந்த ஒரு கிறிஸ்தவனா இருக்க விரும்புகிறேன்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.
There's a lot more we need to think about the full gospel. We'll do that tomorrow.
இந்த சம்பூர்ண சுவிசேஷத்தை குறித்து தியானிப்பதற்கு இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. நாளைக்கு தொடர்ந்து நாம் தியானிப்போம்.
Please come.
தயவுசெய்து வாருங்கள்.
Bring your friends.
நண்பர்களை கூட்டி வாருங்கள்.
Bring your enemies.
உங்களுடைய விரோதிகளை கூட்டி கொண்டு வாருங்கள்.
They all need to hear the gospel.
எல்லாருமே சுவிசேஷத்தை கேட்க வேண்டியிருக்கிறது.